தென்றல் செப்டம்பர் 2013 இதழில் கண்மணி குணசேகரன் அவர்கள் எழுதியுள்ள சருக என்னும் கதை எழுத்தாளர் சிறுகதை பகுதியில் இடம்பெறுகிறது. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். ஒரு வாய்க்கு சருகு இருந்தா கொடுங்க சாமி, நீ யார் யார்கிட்டயோ கையேந்தி பார்த்துட்டான் கலியன். எங்கேயும் ஒன்னு பரியல, வாய் சுள்ளன் இருந்தது, கூழியும் புளிச்ச கம்பங்கூழ் அடியேடையோட கரைச்சது, ஏப்ப ஏப்பமா வந்துகிட்டு இருந்தது. ஒரு வாய் சருகு போடலன்னா பைத்தியமே புடிச்சிடும் போல் இருக்கு. மத்ததெல்லாம் இருக்கு, வெறும் வெத்தலைதான் வேணும். காலையில பைய நடையில வச்சுட்டு ஒன்னு கூட போனதுதான், பேசிக்கிட்டு உட்காந்துருந்த முழவி கிழவி சுருட்டிக்கிட்டு போட்டா. அட, ஒரு அரை வெத்தலைனாச்சும் வைக்கிறது இல்ல, சாயந்தரம் ஆகட்டும். அவளை இது என்னன்னா, முந்திரி கொட்டை நாளா நாலு கொட்டைய கடையில போட்டுக்கிட்டு வாய் நிறைய சருவு வாங்கி போட்டு கொதப்புறதுக்கு. கடையில கூட்டம் அதிகம் இல்ல, சனங்க எல்லாம் களை விட்டு போயிருந்ததுவோ. செட்டியார் மோகன் கடையில எதையோ நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்திருந்தான். ஊனி கொண்டு வந்த கைய கடை மின்னால போட்டுட்டு நாய் குந்தலா குந்தினான் கலியன். தலையை சொரிஞ்சான், பிச்சை எடுக்கிற மாதிரி கையை நிறபடி, சாமி ரவ கிழிஞ்சல் சருவு இருந்தா குடுங்க சாமி. நான் இப்பதான் பாயி வெத்தலை போட்டுட்டு போயிருக்காரு, மொத மொத என்ன வெத்தலை குடுக்க கூடாது, நாளனா கையில இருந்தா பாரு, இல்லன்னா இடத்த காலி பண்ணு, செட்டி மகன் கராரா சொன்னான். உள்ள முழுவாத கசங்கு புட்டியில வெத்தலை பசும மாறாம அடுக்கி இருந்தது. அத பாக்க பாக்க கலியனுக்கு மனசு பதறுது. அப்படியே செட்டியார் மோகனை பிடிச்சி எட்ட தள்ளிட்டு புட்டியில இருக்கிற வெத்தலை எல்லாத்தையும் ஆடு முழுற மாதிரி முன்னுடுவமாங்கிற மாதிரி வெறி வந்தது. அதெல்லாம் நடக்கிற காரியமா? தலை சொட்ட விழுந்து கழி ஊனிக்கிட்டு நடக்கிறப்ப நினைக்கிற நினப்பா இது? முகம் சுண்டி போச்சு. இது இப்பத்திய புள்ளிவோ? நானும் செட்டியாரும் அந்த காலத்துல ஒன்னா மரம் வாங்கி கறி சுட்டு விப்போம். இன்னும் எதையதையோ சொல்லி தேத்தி பார்த்தான் கலியன். வாய் சருவுக்கு மையமாட்டான் செட்டி மோகன். ஒருவேளை சாப்பிடலனாலும் பரவாயில்லை, சருகு இல்லனா பித்து பிடிச்ச மாதிரி ஒன்னும் ஓட மாட்டாங்குது. தலையில துணிய போட்டுக்கிட்டு வீட்டு பக்கம் நடந்தான். நம்ம கிட்ட இருந்ததுன்னா வந்து மெனமெனையா நோட்டு போட்டுட்டு நொட்டுற மாதிரி போட்டுக்கிட்டு குழைய குழைய மொண்ணு மூஞ்சில துப்புற மாதிரி முழிச்சிட்டு போராடுவோம். நமக்கு என்ன காட்சியும் இல்லைன்னா எதிரில கூட ஒரு பய வரமாட்டாங்கிறான். நெத்தியில கைய வச்சு உத்து உத்து பாக்குறான். எதிரில வர்றவங்க யாராச்சும் வெத்தலை போடுறவங்க வரமாட்டாங்களான்னு யாரையும் காணும். உச்சி வெயில்ல கண்ணு பூத்து போற மாதிரி இருந்தது. ஒரு நாளனா இருந்தா போதும், எங்க போறது? காடு வெட்ட போறோமா இல்ல களை வெட்ட போறோமா? ஓடன காலம் ஓடிச்சு, வயசாயி போச்சு, காலு கையும் முடங்கி உக்காந்து போச்சு. முகங்காரம் சாயந்தரமா வந்து ஒரு ரூபாய்க்கு வாங்கி தருவான். ஒரு நாளைக்கு அந்த சருகு போதும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபா கொடுத்து இட்லி வாங்கி வாயில போட்டுங்கம்பா. அதுல எட்டனா நாலு நாள் வாய கட்டி பையில போட்டு வச்சிருந்தா பேர புள்ளியோ கைய விட்டு அலசிடுதுவோ. யாரு எடுத்தா எவரு எடுத்தான்னு கேட்க முடியுமா? வெளிய விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா அவ்வளவுதான், அடிக்கிற முட்டி காணலன்னு அப்பனுக்கு இட்லி கூட வேணுங்குதான்னு புடிச்சுப்பா பொல்லாத மருமக மகராசி. சரி, பேரப்புள்ளிவோதான் எடுத்ததுன்னு போக வேண்டியதுதான். மனசாரியில நுழையாப்ப கிழக்கு தெருவுல முதல் வீட்டுல குனிஞ்சி பார்த்தான், யாரையும் காணோம். அரசன் இருந்தான்னா கேக்கலாம், குடுப்பான், ஆள் இல்ல போல இருக்கு. எப்பயும் திண்ணையிலேதான் உட்கார்ந்திருப்பான், நம்ம நேரம் எவனும் இருக்க மாட்டான். போ, ஊர்ல இருந்து முகம் வந்ததுன்னா கொண்டாட்டம் தான். அரை கவுளி கால் கவுளின்னு வாங்கி அந்த தள்ளும். அப்படியே தண்ணியில ஒரு அமுக்கு அமுக்கி உதறி ஈர துணியால சுத்தி வச்சுட்டா நாலு நாளைக்கு பசுமை குறையாம இருக்கும். கருநாள் அன்னைக்கு வேணும் வானான்னு கிடைக்கும். காசு போடுறாங்களோ இல்லையோ நாலு வெத்தலை கிடைக்கும். நான் எங்க போட்டுக்கு போறேன்? இந்த கிழவா இன்னும் மத்தவங்களும் கொடுத்துருவாங்க. எல்லாத்தையும் ஒழுங்கா அடுக்கி தண்ணி குடத்துக்கிட்ட மண்ணை பறிச்சு காம்பு மட்டும் வெளியில தெரியற மாதிரி ஈரத்துல புதைச்சி வச்சுட்டா ஒரு வாரம் ஓடும். வீட்டுக்கு முன்னால நின்னான். நடையில படுத்திருந்த நாயை இவனை கண்டதும் உதறி சிலிப்பிட்டு ஒழிச்சு, நாயி சிலிப்பனா நெல்ல சவனுமாச்சே, அப்படின்னு கெச்சி போன வாய்க்கு சருவு கிடைக்குமா? குறையோரம் கட்டி கிடந்த பன்னிக்குட்டி மூச்சிரைச்சி கிடந்தது. உள்ள போய் கூழ்பான அலசன தண்ணியை எடுத்தாந்து ஊத்தனதும் குடிச்சிட்டு படுத்துக்கிச்சு. நடையில உக்காந்தான், தெருவுல யாரும் இல்ல, வெறிச்சோடி கிடந்தது.
வெத்தலை போடாம எரிச்சலா இருந்தது. பொட்டலம் புயலையா இருந்தாலும் போட்டுக்கலாம், வச்சிருக்கிறது கட்ட புயல, கள்ளி கட்ட மாதிரி எங்க போட்டு அடக்குறது. பக்கத்து வீட்டு செவுடி ஊருக்கு போட்டுது, அது இருந்தா எந்த கவலையும் இல்ல. களகாம்பு வெட்ட போகும், கையில காசு இருக்கும், வெத்தலை பாக்கு வாங்கி வச்சிருக்கோம், நம்மளது மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். என்கிட்ட இருந்தாலும் சொந்தமா எடுத்து போட்டுக்கோம். அண்ணன் மொவ வயசுக்கு வந்து போச்சுன்னு தண்ணி ஊத்த போயிருக்கு, எப்படியும் சாயந்தரம் வந்துடும். இந்தா கிழவா தண்ணி ஊத்துன வெத்தலை போட்டுக்க கொடுக்கும். பொட்டலம் பாக்கு எடுத்தாரும் அசந்தா பாக்கு கேக்கு எடுத்தாந்தா கொள்ளதான், போட்டா தேனு மாதிரி இருக்கும். ஒரு சொட்டு எச்சிய கீழே முழிய மனசு வராது. எல்லாம் சாயந்தரம் வரும். ஆனா இப்ப உள்ள கடாமுடான்னு சத்தம் கேட்டது. எந்திரிச்சு உள்ள போனோம். கீழண்ட அடுக்கு மேல் பானையில சத்தம் கேட்டது. எலி போல் இருக்கு, இந்த அதட்டினான். சத்தம் கேட்டு எலிவோ ஓடிச்சு. இவன் காலடியாலும் ரெண்டு ஓடிச்சு. பானையில என்ன இருக்குது, எலி உருட்டுது. மெதுவா நடந்து போய் பானையில கைய விட்டான். அடி பானையில அது. கையில தட்டுப்பட்டதும் கலியனுக்கு சிரிப்பு வந்தது. அந்த நிமிஷமே வாய் நிறைய மணக்க மணக்க வெத்தலைய போட்டு கொதப்புற மாதிரி மனசுல பட்டுது. அந்த நொடியே அவசரமா காரியத்துல இறங்கினான். நடையில வேகம் கூடி போச்சு. வழியில பேரன் சின்ன வண்டு சோறு வாங்கிட்டு வந்தவன் பாத்துட்டான். அது என்ன தாத்தா துணியிலன்னு கேட்டதும் கலியனுக்கு குப்புன்னு வேர்த்து போச்சு. ஒண்ணுமில்ல, வீட்டுக்கு போப்பா, அப்புறமா உனக்கு முட்டாய் வாங்கி அந்த தாரான்.
கடையில இருந்து வெளியே வரங்காட்டியும் கையும் வாயும் பரபரக்குது. என்ன வெத்தலை என்ன, எல்லாமே வாங்கி இருந்தான். ஒரு வெத்தலைய எடுத்து பாதியா மடிச்சு கிழிச்சி சுண்ணாம்பு தடவி வாயில பாக்க கிள்ளி போட்டு மொன்னு வெத்தலையும் சேர்த்து போட்டு நாக்க நீட்டி செவப்ப பார்த்து பொட்டலம் புயலைய பிரிச்சு கொஞ்சம் எடுத்து உள்ளங்கையில வச்சு உருட்டி கடவாயில வச்சு ஒரு கொதப்பு கொதப்பி உதட்டுல ரெண்டு விரல வச்சு விசுக்குன்னு சாட்டையா எச்சிய முழிஞ்ச பொறவுதான். ரத்த ஓட்டமே சீரான மாதிரி இருந்தது கலியனுக்கு. முகத்துல தெளிவு வந்ததும் அப்பாடாலும் பெருமூச்சு விடுன மாதிரி இருந்தது. வெத்தலை பைய சுருட்டி கோவணமடியில வச்சான். அந்த காலத்துல எல்லாம் வெத்தலை எப்படி இருக்கும், அப்படியே ஒரு ஆளுக்கு சாப்பாடு போடலாம். இப்ப என்னடானா அரியா புள்ளிவோ அறமூலி மாதிரி ஒரு வாய்க்கு கூட பத்த மாட்டாங்குது. அடுத்து ஒரு விசுக்கு நெட்டு குத்தலா துப்புனதும் ஒரு செவப்பு பூவா கீழே தெரிஞ்சது. உத்து பார்த்தான், செக்க செவையில அழகா தெரிஞ்சது. மறுபடி மெதுவா விரிஞ்சி விரிஞ்சி ஒரு கோபம் கொண்ட முகம் மாதிரி. ஐயோ, அதுவும் மருமக முகம் மாதிரி. சுண்ணாம்பு நாக்குல அதிகம் சுட்ட மாதிரி இருந்தது கலியனுக்கு. சரி, அவருதான் ஆகட்டும். மெதுவா தெருப்பக்கம் வந்தான். தெருவில திரும்பும் போதே காதுல மருமக பேசுற சத்தம் காத்து வாட்டத்துல கேட்டுது. கலியனுக்கு சீவனே அடங்கி போற மாதிரி தெரிஞ்சது. மாறுமுட்டு கம்பஞ்சோனையில நாங்க இடந்து சாவர குடுக்கறத தின்னுட்டு கோழி அவியம் கிடக்கிற மாதிரி ஊட்ல உட்காந்து கிடக்குற கொழுப்பாகப்பட்டது. இந்த வேலையை செய்ய சொல்லி இருக்கு, அதான் சாயந்தரம் சாயந்தரம் ரூபாய்க்கு வாங்கி அந்து கொட்டுறான். அவன் முழிச்சிட்டு வர்றத பாரு, ஆடு மொடுற மாதிரி எல்லாத்தையும் முன்னிட்டு கண்டு காணாததுக்கு வழிய போறவனுக்கெல்லாம் இந்தா போட்டுக்கன்னு பிரிச்சு வச்சிடுறது. குடிக்க தண்ணி இல்ல, ஐயா இவருக்கு கொப்பளிக்க பன்னீர் அரைப்படி காப்படின்னு போட்டு வச்சிருந்த அதை அள்ளிட்டு போயிருக்கான். அப்படிலாம் திருடியா அந்த நாக்கு வெத்தலை பாக்கு கேக்குது. எனக்கு வர்ற ஆத்திரத்துல அந்த வெத்தலை பாக்கு கேட்ட நாக்கை ஈர்த்து வச்சு அருவாமனையால அறுத்திடமானு வருது. நானும் பாக்குறேன், கம்புக்கோடா நடு வீட்டுல கீழே இறஞ்சி கிடக்குதுன்னு. அவன் முழிய பாரு, துணியில ஒட்டக்கிட்ட இருக்குதான்னு பாத்துருப்பாங்கிற. கம்பம் போட்டுக்கிட்டு கடக்கிட்டே வாங்கின வெத்தலை பாக்க குழைய குழைய போட்டுக்கிட்டு நிக்கிறான். பவுரி எரியுது. எனக்கு வர்ற காந்தாளத்துக்கு உனக்கு வெத்தலை பாக்கு போட கத்து கொடுத்த பையன்குட்டிய இந்த வழக்க மாத்தால உச்சியிலேந்து சிலுக்கு அடிப்ப. கொல்லன் உலையில எகிற நெருப்பு மாதிரி மருமக வார்த்தையால கொட்டினான். இந்த ஏதாளங்கிட்ட வெத்தலை பாக்குக்கு இம்மாங்கேள்வி வாங்க வேண்டிதான் பூட்டுது. இதை விட செத்தே தொலைச்சிருக்கலாம். மானத்து வித்து அப்படிலாம் வாழ்ந்து என்ன பண்ண போகுது. கலியனுக்கு கோபமா வந்தது. இந்த சனியம் பிடிச்ச வெத்தலை பாக்கு போட கத்துக்கிட்ட செண்மத்தை செருப்பாலதான் அடிக்கணும். இருந்தும் இவனாவா கத்துக்கிட்டான். நின்னு நினைக்கிறப்ப அன்னைக்கு நடந்தது நேத்து நடந்த மாதிரியே கணிலேயே நிக்குது.
அப்ப 10 வயசு இருக்கும். காட்டுப்புறத்துல ஒரு வீட்டுல கலியன் வேலை செஞ்சுகிட்டு இருந்தான். அந்த வருஷம் வேலை செஞ்ச வீட்டுல நெல்ல கேவரு முந்திரி செடியும் தான் இருக்குது. கல்லு மாதிரி கேவரு கருது, 10-15 பேர் கேவரு கருது இருக்கிறாங்க. இவன் ஜாக்குல கருது பிடிக்கிறான், ஒரு பச்சை கருது அப்படியே முறுக்கு மாதிரி இருக்குது. அத ஆசையா அப்படியே கிழிச்சு கையில வச்சு உமிட்டி வாயில கொட்டுற நேரம் பக்கத்துல வீட்டுக்கார ஆகி தான் போட்டுக்க சுண்ணாம்போடு சுருட்டி வச்சிருந்த வெத்தலைய எடுத்து அவன் கையில இழுத்து கேவுரை தட்டி விட்டு, இந்தாடா சாண்ட குடிச்சவனே, 10-15 பேர் அறுக்கிற இடத்துல நீ ஒரு கருதை எடுத்து உருட்டுனா ஆளுக்கு ஒண்ணு எடுக்க மாட்டாங்க சொல்லி வாயில வச்சு அழுத்தி விட்டுட்டாங்க. இவரும் வாயில நொழிந்தன வெத்தலைய துப்புனா என்ன நினைப்பாங்கன்னு மொன்னா நாக்க நீட்ட சொல்லி இன்னும் செவக்கலடா பையான்ட்டு சுண்ணாம்பும் கொடுத்தது ஆயி வாங்கி போட்டுக்கிட்டான். அப்புறம் தானா கேட்டு வாங்கி வெத்தலை போட்டுக்கிட்டான். அப்புறம் புடிச்சுக்கிச்சு வண்டி, தனியா வெத்தலை பாக்கு வாங்கி பையி தயார் பண்ணிட்டான். படுவாவு எங்க இருக்கியோ, ஒரு கருது உமுட்டினதுக்கு கொடுத்த தண்டனையா இது? காலம் பூரா வாய் கேட்காம கிடந்து பாட்டு வாங்குறன, நீ நெல்லகதி போயிருப்பியா? வீட்டுக்கும் பின்னாடி இருக்கிற புளிய மரத்துக்கு கீழே துண்ட விரிச்சான். வாசல்ல சைக்கிள் சத்தம் கேட்டது. மோகன் காட்டுல இருந்து வந்திருக்கான் போல் இருக்கு. இவனுக்கு குண்டி குடலாம் ஆடுது. மொத வேலையா வந்தவங்கிட்ட அவப்பா அவனும் காடு வெட்டிட்டு வர்ற ஆத்திரத்துல, கம்மிநாட்டி வெத்தலை வேணும்னா ஏங்கிட்ட இல்லடா நீ காசு கேட்டிருக்கணும், இந்த வேலைக்கு ஏண்டா போனன்னு பேசுறதோட இல்லாம நாலு வச்சாலும் வெப்பம் விதிய நுந்தபடி தாங்குறதுக்கு தெம்பு இல்லாம கிரியுடன் சாய்ஞ்சான் கலியன். புளிய மரத்து நிழலும் காத்தும் உருக்கமா இருந்தது. தமிழினியின் உயிர் தண்ணீர் சிறுகதை தொகுப்பில் இருந்து. ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.